ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. சௌந்தரியலகரி 3வது ஸ்லோகம். இதுவும் அம்பாளுடைய பாத தூளியை தான் குறிக்கிறது, அதனுடைய மகத்துவத்தை தான் சொல்கிறது. ஆனால் 2வது ஸ்லோகத்தில் பாத தூளியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எப்படி அம்பாளுடைய பாத தூளிகை மகிமையினால் ஒரு ஸ்திரமான தன்மைக்கு ஒரு மேன்மை அடைகிறா அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அது தேவாதி தேவர்களுக்கு. இந்த ஸ்லோகத்தில் இப்போ நம்ம படிக்க போகிற ஸ்லோகத்தில், 3வது ஸ்லோகத்தில் அந்த அம்பாளுடைய பாத தூளிகை வந்து இந்த மானுட ஜென்மங்களுக்கு, இந்த பிராணிகளுக்கு, ஜீவராசிகளுக்கு எப்படி ஒரு சாநித்தியத்தை ஏற்படுத்துறது, அவளுக்கு எப்படிப்பட்ட அருளை வந்து அது வழங்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சொர்க்கலோகத்தில் வந்து சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு ரத்ன விசேஷம் உண்டு. அது வந்து நினைச்ச சமயத்தில் நினைச்சவர்களுக்கு அளவற்ற பொருளை கொடுக்கும். அது எவ்வளோ பொருள்களை வந்து கொடுத்ததோ அதே அளவுக்கு பொருள்களை மறுபடியும் வந்து அது சொர்க்கத்தில் நிரப்பி வச்சிடும். அந்த அளவுக்கு அந்த சிந்தாமணி அப்படிங்கிற ரத்னத்துக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. அந்த சிந்தாமணி அப்படிங்கிற ரத்ன விசேஷம் அம்பாளோட பாத தூளியில் ஒப்பிடுறா. அம்பாளுடைய ஒரு பாத தூளி வந்து எத்தனையோ சிந்தாமணி ரத்னத்திற்கு சமமானது அப்படிங்கிற ஒரு விசேஷ குணம் அம்பாளுடைய பாத தூளிக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அம்பாளுடைய பாத தூளி அருளை வந்து வாரி வழங்கக்கூடியது. அந்த சிந்தாமணி எப்படி வந்து விசேஷ தன்மையோடு விளங்கி எல்லாருக்கும் அளவற்ற செல்வங்களை வாரி வழங்குறதோ அதை போல எத்தனையோ மடங்கு பலன்களை அம்பாளுடைய பாத தூளியை வழங்குறது அப்படின்னு சங்கர பகவத் பாதாள் இந்த சோஸ்தரத்தில் சொல்கிறார். இந்த பிறவியை எடுத்த ஜீவராசிகள் எல்லாருக்குமே பொருள் விஷயங்களாக உள்ள போகங்கள், அப்புறம் வந்து யோக சித்தி, அதுக்கப்புறம் வந்து முக்தி அப்படிங்கிற நிலைகள் தான் தேவைப்படும். கடைசியில் முக்தி அப்படிங்கிற நிலைக்கு எல்லாருமே பிரயத்தனப்படணும் அப்படிங்கிறது ஒரு பிறவியோடைய பயன். அம்பாளுடைய அந்த பாத தூளி மகிமை என்ன பண்ணுறதுனாக்க, ஒரு ஜீவராசிக்கு, ஒரு மானுடனுக்கு போகத்தையும் கொடுக்கும், அப்புறம் அதை மறைச்சி யோகத்தில் சித்திக்க வைக்கும், அப்புறம் அதையும் மறைச்சி ஞான மார்க்கத்தில் கொண்டு போய் முக்தியை அளிக்கும். சாதாரணமாக ஒரு மந்திரமோ இல்லாத ஏதோ நாமாவோ ஏதாவது ஒரு பலன்களை தான் நம்ம வந்து கேட்டு அதுக்கிட்டேருந்து பெற முடியும். ஒன்று லோகாயுத விஷயங்களாக நிறையா போகங்களை கேட்கலாம், இல்லை அதுமாரி ஈடுபாடு இல்லாமல் ஒரு யோகத்தை கேட்கலாம், யோக சித்தியை கேட்கலாம், இல்லை அப்படின்னாக்க மோட்சத்தை கேட்கலாம். ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து ஒரு மந்திரத்திட்ட கேட்க முடியும், ஒரு தேவதையிட்ட கேட்க முடியும். ஆனால் அம்பாளுடைய பாத தூளி வந்து இந்த ஜீவராசிகளுக்கு அவளுடைய அபிலாஷைகள் எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி, அவளுடைய லௌகிக விஷயங்களில் அவள் எதில் ஈடுபட்டாலும் சரி, அவள் வந்து அந்த மாயா கலா அவித்யா சொல்லுவாள், மலம் மாயா பாசம், பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, இதெல்லாம் இருக்கும் இவளுடைய லௌகிக விஷயங்களில். அதையும் கொடுத்து அப்புறம் அதை மறைச்சி, ஆனால் அதற்கு அடுத்த நிலையான யோகத்தில் சித்திக்க வைப்பா. யார் நம்ம, யார் பிறவி என்ன, இந்த பிறவி பயன் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருமானம், அது யோகம், அந்த சிந்தனையும் கொடுப்பா. அதோடு நிற்காமல் அந்த யோகத்திலேருந்து ஞானத்தின்பால் இழுத்து அவளுக்கு மோட்சத்தையும் கொடுப்பா, மோட்ச சாம்ராஜ்யத்தையும். ஸோ அம்பாளுடைய பாத தூளி இந்த ஜீவராசிகளுக்கு, இந்த மானுடர்களுக்கு இந்த மூணையும் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாராம்சம். இதில் மகாவிஷ்ணுவோடைய வராகமூர்த்தியை கடைசி வரியில் அங்கே வந்து சங்கர பகவத் பாதால் எடுத்துக்காட்டுறார். எப்படி வராக சுவாமியாக அவதாரம் எடுத்து இந்த பூமியை அவர் தாங்கி பிடிச்சாரோ, அதை மாதிரி அம்பாள் வந்து எப்பெல்லாம் இவன் வந்து அஞ்ஞானம்னு கடலில் மூழ்கி இருக்கமோ, அப்போது அவன் ஞானத்தை கொடுத்து அவனை மேலே ரெண்டு கையாலையும் தாங்கி பிடிச்சி ஞான மார்க்கத்தில் திளைக்க வச்சு அவனை முக்தி அடைய வைக்கிறா அப்படிங்கிறத இது முக்கியமான தத்துவம். இதுதான் வந்து அம்பாளுடைய பாததூளி மகிமை. இந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பிராணிகளுக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரார் ஆதிசங்கரர் ராதாகிருஷ்ணன்.